الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن، قال إني جاعلك للناس إماما، قال ومن ذريتي، قال لا ينال عهد الظالمين. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إن إبراهيم حرم مكة أو قال حرم بيت الله فأمنه، وإني حرمت المدينة ما بين لابتيها فلا يصاد سيدها ولا يقطع عضاها، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஊங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை, அல்லாஹ் வெறுக்கின்ற தடைகளை, ஹராம்களை தவிர்ந்து வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குஞ்சும். கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் 1436 ஆண்டின் இறுதி மாதத்தின் 2 ஹுத்பாவை கேட்டு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். புனிதமான மாதங்கள் 4 தொடராக வரக்கூடிய 2 மாதம், புனித மாதங்கள் 4 தொடர் மாதங்கள் 3, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடராக வரக்கூடிய மாதம். 11 மாதம், 12 மாதம், 1 மாதம் இஸ்லாமிய கணக்குப்படி, ஞாபகம் வைப்பதற்கு இலகுவாக இருக்கும். துல்காதா என்பார்கள் அல்லது துல்காதா என்பார்கள், துல்ஹஜ் என்பார்கள் அல்லது துல்ஹிஜ்ஜா என்பார்கள், முஹர்ரம். 4 மாதம் இடையில் சேருகிறது ரஜப். இந்த 4 தான் புனித மாதங்கள், கண்ணியமான மாதங்கள், அல்லாஹ் கௌரவித்திருக்கின்ற மாதங்கள். அல் அஷ்ஹுருல் ஹுரும் என்பார் அல்லாஹ் குர்ஆனில் பாவிக்கிறான். மின் அர்பாத்துல் ஹுரும், 4 மாதங்கள் சங்கையான. அப்படியான ஒரு மாதத்தில் புனிதமான ஒரு பெருநாளுடைய தினத்தை அடுத்த தினம் தொடர்ச்சியாக 3 ஹுத்துபாக்கள் இடம்பெற்ற 3 ஹுத்துபாவில் இருக்கிறோம். ஹஜ்ஜாஜிகள், ஹஜ்ஜாஜ், ஹஜ்ஜில் ஈடுபடக்கூடியவர்கள் அரஃபாவுடைய ஹுத்துபாவை செவிமடுத்தார்கள். ஊடகங்களின் ஊடாக நாமும் அதை செவிமடுத்திருப்போம், பார்த்திருப்போம். பெருநாளுடைய ஹுத்துபா நேற்று, ஜும்மாவுடைய ஹுத்துபா இன்று. கண்ணியமானவர்களே, இந்த ஐயாமு, இந்த 3 நாட்களையும், குர்பானியுடைய இந்த 3 நாட்கள், பெருநாள் உட்பட 4 நாட்கள், ஏக்க நபி அவர்கள் அறிமுகப்படுத்திய வார்த்தை தான் ஐயாமு தஷ்ரீக். பல கருத்துகள், அதில் ஒன்றுதான் ஒளிமயமான நாட்கள், வெளிச்சமான நாட்கள், நல்ல செழிப்பான நாட்கள். சிறை 11, 12, 13 இப்படியான நாட்களில் முதலாவது நாளில் நாம் விட்டிருக்கிறோம். சிலர் குர்பானியுடைய கடமையை நிறைவேற்றி விட்டிருக்கிறோம், இன்னும் சிலர் நிறைவேற்ற இருக்கிறோம். இப்படி கண்ணியமானவர்களை இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பு படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தின் ஜுமாவுடைய கடமைக்காக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே சில அமல்களை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது ஒரு நபியுடைய ஒரு தியாகத்தை வைத்து. கண்ணியமானவர்களே, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை தான், அதில் வந்தவர்கள் தான் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள் பிரபலியம் பெற்றவர்கள், இன்னும் சில குழந்தைகள் பிறந்தார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனால் 2 நபிமார்கள், 2 ரசூல்மார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில உறுதியான கருத்துப்படி 80 வயது தாண்டிய பிறகு கிடைத்த குழந்தை. 86 வயதில் பிறந்த இந்த குழந்தை. 86 வயதிலும் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்பதை காட்டுகிறான். சிலர்கள் இருக்கிறோம், நான் இடையில் தற்காலத்தையும் இணைத்து சென்றால் பொருத்தமாக இருக்கும், வரலாறை அடுக்கிச் செல்வதை விட வரலாறு தெரியும், தற்காலத்தோடு நமது நிலைமையோடு இணைத்து பேசினால் பொருத்தமாக இருக்கும். சிலர் இருக்கிறார்கள், தனது முதலாவது பிள்ளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டால், தனக்கு ஒரு பேர குழந்தை பிறந்து விட்டால், இவருக்கு அப்பொழுதுதான் வயது, சில இளம் வயதில் முடித்து கொடுத்திருந்தால் இவருக்கு ஒரு 38-40 வயதுதான் இருக்கும். தனது பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து விட்டால் எனக்கு பிள்ளை பிறப்பது கேவலம் என்று கருதி ஃபேமிலி பிளானிங் செய்பவர்களும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அளந்த பிள்ளை கிடைத்துத்தான் ஆகும். நாம் இப்படி எனக்கு பேர குழந்தை பிறந்த பிறகு நான் பிள்ளை பெற்றெடுப்பது கேவலம் என்று முடிவெடுப்பது இஸ்லாத்தின் பார்வை அல்ல, நமது குறுகிய மனப்பான்மை. 86 வயதில் முதலாவது குழந்தை பிறக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 86 வயதில் வெட்கப்பட்டார்களா, கேவலப்பட்டு ஓடி ஒளிந்தார்களா, இந்த முடிப்பளித்த வயதில் பிள்ளை என்று. இன்னும் ஒன்றை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், ஆண்களுக்கு நீங்கள் வைத்திய கருத்துக்களை ஆராயலாம். ஆண்களுக்கு அவர் எத்தனை வயதில் மௌத்தாகினாலும் அத்தனை வயது வரைக்கும் ஆயுளில் அவருக்கு அந்த பிள்ளை பெற்றெடுக்கின்ற அந்த அணு, அந்த இந்திரியம் அவருக்கு சுரத்து கொண்டே இருக்கும் என்பது வைத்திய கருத்து. அதெல்லாம் வைத்த உண்மை. இதைக் கண்டு நான் இதை ஊக்கப்படுத்தி கட்டாயப்படுத்தி பேசவில்லை. 86 வயதில் குழந்தை பாக்கியத்தை தருவதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன். எனவே 35 வயது, 30 வயது, 40 வயது பிள்ளை இல்லையே என்று நிராசையாக கூடாது. அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ரப்பி ஹபிலி மின ஸாலிஹீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆயில் தான், ரப்பி ஹபிலி மின ஸாலிஹீன், ரப்பே எனக்கு சாலிஹான குழந்தையை கிஃப்டாகத்தா, சாலிஹான நல்ல குழந்தையை கிஃப்டாகத்தா. சாலி ஒரு பிள்ளை கேட்கவில்லை, மின ஸாலிஹீன் பல குழந்தைகளைத்தா, குழந்தைகளைத்தா, குழந்தையைத்தா அல்ல, ரப்பி ஹபிலி சாலிஹா அல்ல, பல குழந்தைகளைத்தா. அதனால்தான் அல்லாஹ் பிரபலியமான 2 குழந்தைகள், இன்னும் சில குழந்தைகள் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 2 குழந்தைகளை நபிமார்களாக ரசூல்மார்களாக ஆக்கி கொடுத்தான் அல்லாஹ். இது ஒரு விடயம், இது ஒரு முக்கியமான புள்ளி இவர்களுடைய வரலாறு. குழந்தை பிறக்கிறது. கண்ணியமானவர்களே, அதற்கும் பிறகு 100 வயது தாண்டி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள் அடுத்த மனைவிக்கு. நான் அந்த மனைவி 2 மனைவர்களுடைய விவரத்தை சுருக்கமாக முன்வைப்பேன், எல்லா தலைப்புகளையும் சுருக்கமாக தொட்டு காட்டி செல்வேன். தேவையான முக்கியமான விடயங்களை நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ளலாம். 2 மனைவிமார்கள் ஹாஜர், நாம் ஹாஜரா என்று பாவிக்கிறோம், பிள்ளைகளுக்கும் ஹாஜரா என்று பெயர் வைப்பதை விட ஹாஜர் என்று வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அவருடைய பெயர் ஹாஜர். அடுத்தது சாரா அலைஹிஸ்ஸலாம். ஏற்கனவே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், இவர்களோட ஒரு பயணம் போகின்ற பொழுதுதான் நும்ருத் என்று சொல்கின்ற ஒரு மன்னன், ஒரு அரசன், உலகத்தை ஆண்டவன், அவன் இந்த இந்த மனைவியோடு தகாத முறையில் நடக்க அவனுடைய அந்த கெட்ட பழக்கத்தை காட்ட முனைகிறான். நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன். ஒரு பெண் பாடம் படிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இங்கே இருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய கணவர் இல்லாத பொழுது, கணவர் பக்கத்தில் இல்லாத பொழுது, கணவருடைய துணை இல்லாமல் தனிமைப்படுகின்ற பொழுது ஒரு பெண் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பான துஆக்களை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை இங்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் பெண் சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த அரசனுடைய கேவலமான ஒரு பழக்கம் எல்லா பெண்களையும் அனுபவிப்பது. அப்படி கிட்டே வரும் பொழுது அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டார்கள். துஆ ஆயுதம், துஆ எதிரிகள் நம்மை தொடாமல் பாதுகாப்பான் அல்லாஹ்வின் மூலம், சிலாஹுல் முஃமின், முஃமினுடைய ஆயுதம் கேட்டார்கள். துஆ யா அல்லாஹ், சுருக்கமா துஆ சொல்கிறேன், சுருக்கம் இதுதான். யா அல்லாஹ், நான் பத்திரித்தனமான பெண் என்று உனக்கு தெரியும், நான் எந்த ஆணுக்கும் என்னுடைய உடம்பை தொடவும் விடாதவள் என்று தெரியும், என்னுடைய கணவனை தவிர வேறு யாருடனும் சேராதவள் என்று உனக்கு தெரியும், இந்த கெட்டவனுடைய கையை என் மீது பட வைக்காதே. கனிமனுடைய அருகில் வருகின்ற அவனுக்கு ஒரு விதமான உடம்பப்படியே சொல்வதாக இருந்தால் ஒரு பெர்லை பிடிப்பது போன்று செயல் இழக்கிறது, சக்தி இழக்கிறது. எல்லா பெண்களிடம் போகின்ற பொழுதும் அவனுக்கு உற்சாகம் ஏற்படும், இணேஜி வரும், இங்கே இணேஜி குறைகிறது, அந்த துஆ குறைத்தது இணேஜியை. அப்படியே பல தடவை கிட்டே போகிறான், அவனுக்கு முடியாமல் போகிறது. அவன் கோபத்தில் சொன்னான், அவனுடைய சகாக்களை பார்த்து, சபையோடு இருப்பவர்களை பார்த்து, அது அவன் அந்நிய அல்லாஹ்வுடைய விரோதி. அவன் சொன்னான், நீ மனித இனத்தை என்னிடம் கொண்டு வரவில்லை, யாரோ ஜின்னிடத்தில் உள்ள ஒரு சைத்தானை என்னிடம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நிறுத்தாமல் அந்த பெண்ணுக்கு, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜர் என்ற ஒரு ஒரு அடிமை பெண்ணை, ஒரு வேலைக்காரியை துணைக்கு அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினான். இங்கு நான் இன்னும் ஒன்றை விளங்கப்படுத்துகிறேன். உமையத்தில்லாக யஜாஅல்லாஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் என்ற குரானில் சூரத்து தலாக்கில் ஒரு ஆயத்து இருக்கிறது. யார் தக்குவாவோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டங்கள், சிரமங்கள், முசீபத்துகளிலிருந்து வெளியாகுவதற்கு இலகுவான வழியை ஏற்படுத்துவான். நினையாத புறத்தில் அவருடைய தேவையை நிறைவேற்றுவான், ரிஸ்க்கு கொடுப்பான். இங்கு சாரா அலைஹிஸ்ஸலாம் தக்குவாவை கையாண்டார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை கையாண்டார்கள், அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், வழியை ஏற்படுத்தினான். அவர்களுக்கு வாழ்க்கையில் துணைக்காக, உதவிக்காக ஹாஜர் என்ற ஒரு பெண்ணையும் உதவியாக அல்லாஹ் கொடுத்தான், ரிஸ்க்கு கொடுத்தான் அல்லாஹ். இதுவும் ஒரு படிப்பினை. அந்த பெண் தான் இரண்டாவது மனைவியாக அவர்களுக்கு அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு குழந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் அல்லாஹ் இவர்களை பேர் சொல்லி தெளிவாக சொல்கிறான். இஸ்ஹாக்கை நாம் நன்மாராயமாக சொன்னோம், அவருக்கு குட் நியூஸ் சொன்னோம். இஸ்ஹாக்குக்கு பின்னால் யாக்கூப் இஸ்ஹாக்குக்கு பிள்ளையாக வருவார் என்றும், இரண்டாவது பரம்பரை இவர்களையும் சேர்த்தால் மூன்றாவது பரம்பரை, தேர்ட் ஜெனரேஷனை அல்லாஹ் முற்கூட்டியே குட் நியூஸ் சொல்லிவிட்டான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு பிறந்த பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேர் இஸ்ராயில். இந்த இஸ்ராயில் என்பவருக்கு வந்த குழந்தைகளுக்கு பேர் தான், இவர்களுடைய ஃபேமிலி பேர் தான் பனு இஸ்ராயில். இவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். இவர்களுக்கு பிறந்த குழந்தையில் ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நான்காவது பரம்பரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான்கு பரம்பரைகளையும் பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினார்கள். எப்படி பேசினார்கள் தெரியுமா? யூசுப் எப்படிப்பட்டவர்? கரீம், கண்ணியமானவர். இப்னு கரீம், யூசுஃபுடைய தந்தை யாக்கூப் கண்ணியமானவர். இப்னு கரீம், யாக்கூப் இஸ்ஹாக், யாக்கூபுடைய தந்தை, அவரும் கண்ணியமானவர். யாக்கூப் யாருடைய பிள்ளை தெரியுமா? இப்னு ஹலீல், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய அன்பர், அல்லாஹ்வுடைய நண்பருடைய பிள்ளை என்று நான்கு பரம்பரைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்திய அப்படியான ஒரு கண்ணியமான பரம்பரை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை. மற்ற பிள்ளை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பரம்பரையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் தான் நபிமார்கள். இதுதான் யூதர்களுக்கு பொறாமையைப்படுத்திய அல்லாஹ்வுடைய செயல். அவர்கள் பொறாமைப்படுவதற்கு ஒரு காரணம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இறுதி நபி வரவில்லை. இறுதி நபி வந்திருக்கிறார் இஸ்மாயிலுடைய பரம்பரையில், அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் இஸ்ரவேலர்கள் அல்லாத எல்லோருக்கும் அவர்கள் சதி செய்கிறார்கள், அவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், அவர்கள் பிளான் பண்ணுகிறார்கள் அழிப்பதற்கு. கண்ணியமானவர்களே, அந்த பொறாமைதான் காரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? நமக்கு முஸ்லிம், நாம் இன்று அடையாளப்படுத்தப்படும் பெயர் என்ன? முஸ்லிம். முஸ்லிம் என்ற பெயரை முதலில் நமக்கு சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான்? தொழுகையில் தக்பீர் கட்டுகிறோம், சூரா ஃபாத்தியாவுக்கு முன்னால் ஓத வேண்டியது என்ன? வஜ்ஜஹது. அந்த வஜ்ஜஹதுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை தெரியுமா? யார் ஓதிய வார்த்தை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய திக்ருகள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய திக்ருகள் வஜ்ஜஹது. அப்படியே வந்து ஹனீஃபன் முஸ்லிமன், தூய்மையான ஒரு முஸ்லிம், எந்த மார்க்கத்தோடு கலக்காத பியோ முஸ்லிம். வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களை பற்றி குரானிலும் அல்லாஹ் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களே சேரவில்லை. இப்படி அவர்களை எல்லாம் போன்று கூறுகிறார். கனிமனவினுடைய வரலாற்றிலே நாம் படிப்பினை பெற வேண்டிய சில நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒன்று, முதலாவது அவருடைய வாலிப வயதில், இது நமது யங்ஸ்டர்ஸ், நமது யூத் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறார்கள், எந்தெந்த துறையில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாலிபர். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுக்கு இணையாக யாரும் கிடையாது. சிலைகள் பொய்யானது, அது எந்த லாபம் நஷ்டம் ஏற்படுத்தாதது என்று முதலாவது தனியே நின்று குரல் கொடுத்தவர்கள், தனியே நின்று குரல் கொடுத்தவர்கள். இது உங்களுக்கு எந்த நலவையும் ஏற்படுத்தாது, எந்த தீங்கை செய்யாது, உங்களோட பேசாது, நீங்கள் சொல்வதை கேட்காது, நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளை பார்க்க முடியாது. கற்கள் தந்தையோடு கண்ணியமாக உரையாடினார்கள். கேவலப்படுத்தி விவாத முறைப்படி அல்ல, கண்ணியமாக ஒரு தந்தையோடு எப்படி பேச வேண்டும். தந்தை ஒரு நன் முஸ்லீமாக இருந்தாலும், ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அந்த தந்தையோடு ஒரு பிள்ளை எப்படி பேச வேண்டும்? தந்தை காஃபிர் என்பதால் ஏச முடியாது, அடிக்க முடியாது, ஒதுக்க முடியாது, விரட்ட முடியாது. தந்தையோடு எப்படி பேசினார்கள்? அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. அபி என்றாலும் தந்தை, அபத்தி என்றால் கண்ணியமான அருமை தந்தையே, கௌரவமான தந்தையே, நீங்கள் ஏன் சிலை வணங்குகிறீர்கள், ஏன் இணை வைக்கிறீர்கள், உங்களுக்கு பிரயோசனம் அளிக்காதவைகள் ஏன் வணங்குகிறீர்கள் என்றெல்லாம் கண்ணியமாக கேட்டார்கள். இறுதியில் தந்தை சொன்னார், இப்ராஹிம், நீ இந்த அட்வைஸ், இந்த புத்திமதி, இந்த பிரச்சாரம், இந்த தாவத், இதை விட்டு ஒழுங்காவிட்டால் கல்லால் எரிந்து உன்னை கொள்வேன். என்னை விட்டு எங்காவது நீ சென்றுவிடு. நமது விளங்குகின்ற பாசை சொல்வதாக இருந்தால் ஒரு கோபத்தோடு பேசினார், எங்காவது தொலைஞ்சு போ அப்பா, வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு ஒதுங்கி சென்றுவிடு. அப்பொழுதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தந்தை தந்தை தான், நான் இறை தூதராக இருக்கலாம், நபியா இருக்கலாம், ஈமான்தாரியா இருக்கலாம், பெரிய பக்குவமா இருக்கலாம், தந்தை தந்தை தான் என்பதை மதித்து, அப்படியா தந்தையே, நீங்கள் செய்கின்ற தவறான இந்த செயலுக்கு நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். காபிர்களுக்கு, முஷ்ரிக்கீங்களுக்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது, அனுமதி கிடையாது. அப்பொழுது ஒரு கேள்வி வரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு இஸ்திக்ஃபார் செய்தார்களே என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் வரும். அதுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்கிறான், வமா கான இஸ்திக்ஃபாரு இப்ராஹிம் அலி அபி இல்லா மௌஇதத்தின் வஅதஹியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு கொடுத்த ப்ரமிஸ், ஒரு வாக்குறுதி, அதற்காகத்தான் இஸ்திக்ஃபார் செய்தாரே தவிர அந்த இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தில் செய்யவில்லை. அவர் வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றினார் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இப்படி அவருடைய வரலாறு தொடர்கிறது. ஒரு முக்கியமான பெருநாள் தினம் போன்ற ஒரு தினம் வருகிறது. அவர்களுடைய ஒரு செலிப்ரேஷன். எல்லாரும் கூப்பிட்டார்கள், வா இப்ராஹிம் போம், என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கருத்தை சொன்னார்கள், இன்னி சக்கீம், நான் நோயாளி, நோயாளி, உங்கள் உள்ளத்தில் எனக்கு நோய் இருக்கிறது, கவலை இருக்கிறது. நீங்கள் சிலை வணக்கம் புரிகிறீர்கள், இணை வைக்கிறீர்கள், அல்லாஹ் ஒருவனை வணங்குவதில்லை, மற்றொரு எனக்கு உடலுக்கு நோவாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. உண்மையில் உடலில் நோய் இல்லை, தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்துக்காக. அந்த இடத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். நபியவர்கள் மூன்று பொய்களை முன்வைத்தார்கள், சுய நலத்துக்காக அல்ல, தீனை பாதுகாப்பதற்காக. அப்படியான ஒரு சூழல். போனவுடன் சிலைகளை எல்லாம் உடைத்தார்கள், பெரிய சிலை உடைக்காமல் அந்த கோடாலியை கொளுகி வைத்தார்கள். வந்து கேட்டார்கள், யார் உடைத்தது, கேளுங்கள் அந்த பெரிய சிலையிடம், அந்த பெரிய சிலையுடைய கழுத்தில் தானே கோடாலி இருக்கிறது, கேளுங்கள். கபீரும் கேட்கிற சொன்னார்கள், எப்படி அப்பா சிலையோடு பேசுவது, அவர்களே சொன்னார்கள், எப்படி கல்லால் செய்யப்பட்ட சிலையோடு பேசுவது, பேசாதே. அப்பொழுது விளங்கப்படுத்தினார்கள், பிறகு சந்தேகித்தார்கள், இவர்தான் என்று. அதற்கு பிறகுதான் பெரிய ஒரு சோதனை வருகிறது, நெருப்பில் போடுகின்ற சோதனை. நெருப்பு மூட்டினார்கள், கட்டிடம் கட்டினார், ஒரு பில் கட்டிடம் கட்டி அதற்குள் நெருப்பை மூட்டி எல்லோரும் விறகு போட்டு பல நாட்களாக அந்த நெருப்பை எரித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆடை இல்லாமல் நிர்வாணப்படுத்தி கண்ணியமான எப்படியான ஒரு சோதனை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ஒரே நேசர் நபி ரசூல், ஆடைகள் கழட்டப்படுகிறது எதற்காக, தீனுக்காக. கழட்டி எவ்வளவு நெருப்புடைய அந்த அகோரம், பவரான நெருப்பென்றால் அருகில் போக முடியாது. தூரத்திலிருந்து ஒரு பீரங்கி போன்று ஒரு இயந்திரம் தயாரித்து, மிஞ்சனீக் என்று அரபியில் சொல்வார்கள், ஒரு இயந்திரத்தை தயாரித்து அப்படியே அவர்கள் மிசைல் போன்றுதான் அவர்களை தூக்கி எறிகிறார்கள், போய் விழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஏதாவது ஹெல்ப் தேவையா? கண்ணியமானவர்களே, இங்க ஒரு படிப்பினை இருக்கிறது, நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும், வர இருந்தாலும், ஆபத்துக்குள் சிக்கினாலும், முதலாவது போனை எடுத்து டயல் பண்ணுவதல்ல, அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டும். போனை எடுத்து டயல் பண்ணி, இப்படி டிராபிக் போலீஸில் மாட்டிவிட்டேன், இப்படி போலீஸில் இருக்கிறேன், இப்படி ஒரு ஹெல்ப் தேவை என்று மந்திரிக்கும், மினிஸ்டருக்கும், நமது குடும்பத்தில் உள்ள பணக்காரருக்கும் செல்வாக்குள்ளவருக்கும் கோல் பண்ண முன்னர், படைப்பினங்களுடைய ரப்பு அல்லாவிடம் உதவி தேட வேண்டும். மலக்குமார்களுடைய தலைவர் கேட்டும், உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, அல்லா அனுப்பினானா, ஹெல்ப் பண்ணுவதற்கு அல்லா அனுப்பினானா, இல்லை நான் கேட்கிறேன், தேவையில்லை. கனிமார்களே, ஆபத்து வரும் பொழுது ஒரு துவாவை படித்து தருகிறார்கள் எதிரிகள், விரோதிகள் நம்மை தாக்குகின்ற பொழுது, விரோதிகளை காணுகின்ற பொழுது எல்லோரும் மோத வேண்டிய ஒரு துவா தான், ஒரு திக்ரு தான், ஹஸ்புனல்லாஹ், எமக்கு அல்லாஹ் போதும், வநியமல் வக்கீல், என்னுடைய விடயங்களை பொறுப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ் சிறந்தவன், என்னுடைய சிறந்த கார்டியன் அல்லாஹ். அதை ஓதினார்கள், நெருப்புக்குள் போடப்பட்டார்கள். தெளிவாக வருகிறது வரலாறு, கட்டியிருந்த கயிறு மாத்திரம்தான் பத்தியது, உடம்பில் இருக்கின்ற ஒரு முடி கூட பத்தாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். இதே துவாவை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எதிரிகள் உங்களுக்காக படையெடுக்கிறார்கள், இஸ்லாத்துடைய விரோதிகள் உங்களை அழிக்க வருகிறார்கள், தாக்க வருகிறார்கள் என்று சொன்ன பொழுதும், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த துவாவை தான் ஓதினார்கள், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், ரப்பு போதுமானவன், அவரிடத்தில் நாங்கள் பொறுப்பு கொடுக்கிறோம், சிறந்த பொறுப்புதாரி. அப்படி அதிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், உங்களுக்கு அது நெருப்புடைய 40 நாட்கள் 50 நாட்கள் எப்படி இருந்தது? சொன்னார்கள், அத்தியமுள்ள ஐயா, என்னுடைய ஆயுளிலே மிக சிறந்த, மிக இன்பமான, மனமான நாட்கள் அந்த நெருப்புக்குள் இருந்த நாட்கள். கூனி பர்தன் இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிராக, சாதுவாக, பொருத்தமான ஒரு காலநிலையை உண்டாக்கி கொள்ள நெருப்பு கல்லா கட்டளையிட்டான். காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
கருத்தை சொல்கிறார்கள். அன்றைய தினம், அன்றைய தினம் யார் யாரெல்லாம் நெருப்பு தன்னுடைய சொந்த தேவைகளுக்கு மூட்டினார்களோ யாருடைய நெருப்பிலிருந்தும் உஷ்ணம் வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருப்பு மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் நெருப்பு மூட்டினார்களோ சமைப்பதற்கு வேறு வேலைகளுக்கு அவர்களுடைய நெருப்பிலிருந்து கூட நெருப்பின் தன்மை வெளியாகவில்லை. உலகத்தில் உள்ள நெருப்புக்கும் அல்ல சுடும் தண்டை எடுத்து விட்டான். கண்ணியமானவர்களே, அப்படியான ஒரு நபியுடைய தியாகம் தான் இந்த தியாகம். அப்படியே குழந்தை வளர்கிறது, கை குழந்தையாக இருக்கின்ற பொழுது மனைவியோடு விட்டு செல்கிறார்கள். அந்த குழந்தையுடைய அழுகை, அந்த குழந்தை காலை அடித்தடித்து அழுகிற இடத்திலிருந்து தான் தம்சம் தம்சம் நீரை அல்லாஹ் வெளியாக்கினான். தம்சம் நீர் எதற்கு குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். நோய்க்கு குடித்தால் நோய், தேவைக்கு குடித்தால் தேவை, கவலைக்கு குடித்தால் கவலை நீங்கிவிடும். எக்கையினை பொறுத்தது இவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலடியிலிருந்து வந்த நீர் நோய்க்கு தேவைகளுக்கு கண்ணியமானவர்களே, அப்படி ஓடி ஆடி விளையாடுகின்ற பருவத்தில் குழந்தை அறுக்குமாறு ஒரு சோதனை. அறுக்க தயாராகினார்கள். அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான், அறுத்தார்கள். அதைத்தான் என்று ஐயா குர்பானி என்று நிறைவேற்றுகிறோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் தான் இன்று நமது அஜ்ஜுடைய அமல்களாக இருக்கின்றன. அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய ஓட்டம், கண்ணியமானவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடிய ஓட்டம் சஃபா மர்வாக்கிடையிலே நாங்கள் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு தண்ணீர் தேடி ஓடிய ஓட்டம் அங்கே சஃபா மர்வாவுக்கிடையிலே ஓடுகின்ற ஒரு அமலாக, அவருடைய குடும்ப தியாகத்தை ஒரு இபாதத்தாக அல்ல மாட்டியிருக்கிறார். ஐயா அவர்கள் குழந்தை அறுக்க தயாராகியது. அதே போன்று கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 175வது வயது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் வபாத்தாகும் பொழுது 175 வயது. இதற்கிடையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லோரிடமும் வர வேண்டிய ஒரு பண்பு இந்த காலத்துக்கு மிக பொருத்தமானது, விருந்தோம்பல். மற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது, விருந்து கொடுப்பது. மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பினான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கூட்டத்தை அனுப்பதற்காக. வந்த மலக்குமார்கள் இடையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கிடைக்கும் நன்மாராயத்தை சொல்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வந்த மலக்குமார்கள் மனிதர்களுடைய ரூபத்தில் வந்தார்கள். வந்தவுடன் விருந்தாளிகளை உட்கார வைத்து விட்டு அவர்கள் முதலாவது ஓடி சென்று வீட்டுக்கு வந்தவர்களை கவனிப்பதற்காக, கண்ணியமானவர்களை விருந்து கொடுப்பதற்கு வெறும் ஒரு மாட்டு கொழுத்த ஒரு மாடை, ஒரு கண்டு குட்டியை அறுத்து அதை நெருப்பிலே ரோஸ் பண்ணி விருந்தாளிகளுக்கு அப்படியே கொண்டு வந்து வைக்கிறார்கள். விருந்தோம்பல் மக்களுக்கு உதவுகின்ற, உணவு கொடுக்கின்ற, மக்களுடைய பசியை போக்குகின்ற ஒரு பாடத்தையும் வரலாற்றில் வருகிறது. முதலாவது விருந்தாளிகளுக்கு விருந்தளித்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யார் யாரெல்லாம் விருந்து கொடுக்கிறோமோ, விருந்தாளிகளுக்கு உணவு பிரசாரங்களை செய்கிறோமோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிகாட்டல் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இந்த விருந்தோம்பலிலே பல படிப்பிலைகளை குர்ஆனிலிருந்து நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதில் ஒன்றுதான், வருகின்ற விருந்தாளிகளுக்கு எண்ணி கொடுக்காமல், இத்தனை பேர் வருகிறார்கள் இத்தனை துண்டு என்று எண்ணி எடுக்காமல் விருந்தாளிகளுக்கு தாராளமாக வந்தது சில. ஒரு கருத்துப்படி 3 பேர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம். பல நபிமாருடைய கருத்து பேர் வித்தியாசப்பட்டாலும் பலருடைய கருத்து 3 பேர் அல்லது 5 பேர். இப்படிப்பட்ட கொஞ்ச நபர்களுக்காக ஒரு மாட்டு கன்றையே அறுத்தார்கள். தாராளத்தன்மை, கொடைத்தன்மை, விருந்தாளிகளுக்கு எண்ணி கஞ்சத்தனத்தோடு கொடுக்காமல் தாராளமாக கொடுக்க வேண்டும் என்ற படிப்பினை. அதே போன்று விருந்தாளிகளுக்கு சக்கரபகுலையும், விருந்தாளிகளுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சேவ் பண்ணுவது, பக்கத்திலே கொண்டு போய் சேவ் பண்ணுவது முக்கியமான ஒரு ஒழுக்கம். ஒரு இடத்தில் வைத்துவிட்டு விருந்தாளிகளை கூப்பிடுவதை விட விருந்தாளிகளுக்கு பக்கத்திலே கொண்டு போய் காலடியில் கொடுப்பது கண்ணியமான விருந்து பிரசாரம் செய்கின்ற பண்பு. சிறந்ததை கொடுக்க வேண்டும், பக்கத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களை கொடுத்துவிட்டு நமது பாட்டில் உட்காராமல், நமது வேலைகளை செய்யாமல் அந்த விருந்தாளிகளோடு ஒன்றரை இருந்து கலந்து அங்கமெங்கும் நடுமாறி சாப்பிடுங்கள், சாப்பிடவில்லையா இன்னும் போடுங்கள். அப்படியும் அவர்கள் அலா தாக்குலூன், சாப்பிடலையா நீங்கள், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். விருந்தாளியை கவனிக்கின்ற ஒழுக்கத்தை இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, பிறகுதான் தெரிய வந்தது வந்தவர்கள் மலக்குமார்கள், அவர்கள் இப்படி சாப்பிடுபவர்கள் அல்ல. மணக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்திருக்கிறார்கள். விடயம் தெரிந்தது, சற்று பதற்றம் ஏற்படுகிறது. பயப்பட வேண்டாம், உங்களுடைய வீட்டுக்கு வந்தோம், உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்க இருக்கிறது, அந்த குழந்தை கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்வதற்காக என்று சொல்லிச் செல்கிறார்கள். இதே கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்கும் படிப்பினை இருக்கிறது. புது செய்கிறோம், வாய்க்கொப்பளிக்கிறோம், மூக்குக்கு தண்ணீர், நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம், மீசையை கத்தரிக்கிறோம், அதே போன்று தலையை பிரித்து வாழ்கிறோம், தலையை சீவுகிறோம். சீப்பால் நடுவால் பிரித்து வாருவது, வாய்க்கொப்பளிப்பது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, மீசையை கத்தரிப்பது, மிஸ்வாக் செய்வது, இந்த ஐந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்துக்களிலிருந்து வந்தது. இதுவும் நாம் நம்முடைய உதவியில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி இருக்கிறது. கண்ணியமான நாம் வெட்டுகிறோம், அதே போன்று ஆண்கள் பெண்கள் அந்த அகப்பகுதியுடைய அந்த முடியை களைகிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஆண்கள் அகப்பகுதியுடைய முடி நகம் வெட்டுவது, இப்படியான பண்புகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறையிலிருந்து வந்தது. எனவே எல்லா விதமான அமல்களுக்கு பின்னாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அதனால் தான் மில்லத்து அபீக்கும் இப்ராஹிம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, உங்களுடைய இப்ராஹிம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரம் வாழ்க்கை முறை உங்களுக்கு பின்பற்றுவதற்காக சிறப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபி அவர்களும் ஹதீஸ்களிலே சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இவருடைய வாழ்க்கை வரலாறு பேச முடிக்க முடியாதது. படிப்பினை பெற வேண்டும். குடும்பத்தை விட, பிள்ளை பாசத்தை விட அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வுடைய அன்பு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். எனவே கண்ணியமான குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான். விருந்தோம்பல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புத்தியை பாவிக்காமல் சிறந்த முறையில் வழிபடுவது, இப்படியா நல்ல பண்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினையாக பெறுகிறோம். இறுதியாக கண்ணியமானவர்களே, உதுஹையாவுடைய காலம், குர்பானியுடைய காலம் சிலர்கள் அறுத்துவிட்டோம், அறுக்க இருக்கிறோம். விரிவாக சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு தினம் வருகிறது, நமது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டாலும் போயா தினம். போயா தினம் நமக்கு அறுப்பதற்கு தடை இல்லை என்றாலும் மாற்று மதத்தவர்கள் அதை பெரும் குற்றமாக கருதுகிறார்கள். எனவே அதற்கு முன்னர் அந்த நாளை தவிர்த்து நமது குர்பானியுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நாம் எல்லோரும் விடுகின்ற ஒரு தவறை நான் சுட்டிக்காட்டுகிறேன். நபி அவர்கள் எச்சரித்த தவறு, அது யாரும் குத்தமாக எடுக்க மாட்டீர்கள். சிலர்களுக்கு இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மூன்று நாட்கள், குர்பானியுடைய நாட்கள் பணம் சம்பாதிக்கின்ற நாட்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் கன்றக்கெடுத்து ஓடி திரிந்து தொழுகையும் இல்லாமல், நான் இதை கவலையோடு சொல்கிறேன், நமது குர்பானியை நாம் அறுப்பதுதான் சிறந்தாமல். நபியவர்கள் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள், 100 ஒட்டகங்களில் 63 தன்னுடைய கையால் அறுத்தார்கள். நம்மால் ஒரு மாட்டை அறுக்க முடியாதா, ஒரு ஆட்டை அறுக்க முடியாதா? தைரியம் இருக்க முடியும், ஒரு தடவை செய்தால் தைரியம் வரும். நாம் அறுப்பதுதான் ஏற்றம். தொழாதவர்கள், வாழ்க்கையிலே இஸ்லாமிய அடையாளம் இல்லாதவர்கள், முஸ்லிம்கள் தான், யாரும் கோபிக்க வேண்டாம். பெரும்பாலும் இந்த ஜும்மா கடமையில் கூட கலந்து கொள்ளாமல் சிலர்கள் அறுத்துக் கொண்டிருக்கலாம். உண்மையில் இந்த ஜும்மா கடமைக்கு வராமல் அறுத்து உறுத்திக் கொண்டிருக்கலாம். ஏன் சம்திங் ஜும்மாவில் வச்சுவிட்டு அறுப்பவன் அறுத்தாது குர்பானியா? பஸ் இருக்கிறார் மஸ்ஜிதில், அறுப்பவர் அறுக்கின்ற கோலையன் முஸ்லிம், ஜும்மா இல்லாமல் உரிக்கிறார். இப்படிப்பட்ட குர்பான் நன்மை கிடைப்பது சந்தேகம். நான் சொல்ல வந்த விடயம், கத்தியை தீர்த்துவதை கூட அறுக்கப்படுகின்ற மிருகத்துக்கு முன்னால் தீர்க்க வேண்டாம் என்றார்கள் நபி அவர்கள். காலால் கழுத்தை நிறுத்தி பிடித்துக் கொண்டு நாம் இன்று தீர்த்துகிறோமே, அது பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒருவர் தீட்டிக் கொண்டிருந்தார், நபி அவர்கள் கண்டார்கள், ஏய் அந்த அந்த மாட்டை அந்த ஆட்டை அந்த ஒட்டகத்தை இரண்டு தடவை சாகடிக்க பார்க்கிறாயா, உயிரோடு தடவை கொள்ளுகிறாய், அதுக்கு முன்ன கத்தியை தீட்டுகிறாய், உயிரோடு கொள்கிறாய், இன்னும் ஒரு தடவை அறுக்கப் போகிறாய் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே இந்த கத்தி தீட்டுகின்ற விடயம் என்று பரவலாக நடக்கிறது. தீட்டும் பொழுதே நாமும் மனிதர்கள், அதுவும் மிருகம், நம்மை போன்ற ஒரு இனம், எத்தனையோ மாடு ஆடுகளுக்கு சிறுநீர் செல்வதையும் நாம் பார்க்கிறோம். பயம் எல்லோருக்கும் இருக்கிறது, இது தடுக்கப்பட வேண்டும். குர்பானி கொடுக்கின்ற செல்வந்தர்கள் இதை பார்க்க வேண்டும். இப்படியானவை அடுத்து பங்கு வைக்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, கூட்டு குர்பான் சிறந்தது, ஊரில் எல்லோருக்கும் கிடைக்கும், எல்லோருக்கும் பங்கு செல்கின்றபடி பங்குகளை வைத்து குர்பானியை ஒளிமயமாக்கி கழிவுகளை உரிய இடத்தில் கொட்டி எந்த துவேசமும் யாருக்கும் எந்த இன்னல் பிரச்சனையும் ஏற்படாமல் நல்ல முறையில் செய்து முடிப்போம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த பெருநாளுடைய தினங்களை, உதையாவுடைய தினங்களை பறக்கத்தான ஒளிமயமான தினங்களை அமாட்டி தருவானாக. நல்லவனுடைய பாங்கொழி மணி தருவையாக, அவருடைய பெற்றோருடைய பாங்கொழி மணி தருவையாக, புற முஸ்லீம்கள் மூமியங்கள் அவருடைய பாங்கொழி மணி தருவையாக, யார உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை படித்தினைகள் அடுத்தடக்கு கிருபை செய்வாயாக, அவருடைய பண்பாடுகளை தருவாயாக, அவருடைய நன்றி உணர்வை தருவாயாக, அவருடைய தியாக மனப்பான்மையை தருவாயாக, அவருடைய விருந்தோம்பல் பண்பை தருவாயாக, மக்களை மதிக்கின்ற பண்பை தருவாயாக, அவருடைய சொத்தான மனதை தருவாயாக. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்களோ, ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அனைவருடைய பாவங்களை மணி தருவாயாக, அவர்கள் அனைவருடைய துவாவில் எங்களுக்கு பங்கு தருவாயாக, எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யார் யாரெல்லாம் அங்கே ஷஹீத் ஆகினார்களோ, தன்னுடைய உயிர்களை நீத்தார்களோ, அவர்களுக்கு நீ சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக, அவருடைய அவருடைய அமல்களையும் பூர்த்தியாக நன்மை கொடுப்பாயாக, அதை நமக்கு ஒரு படிப்பினை ஆக்குவாயாக. யார் ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவாயாக. வாக்குர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.